ஆகவே இந்த மும்மலங்கள் என்னை நானே அறிந்து கொள்வதற்கு தடையாக இருக்கின்றன. ஆகவே அதை பொருத்தி கேட்டிருக்கார் பாருங்க, இவற்றின் வேறாக நான் ஏது, வேறாகாமல் இருக்கிறேன், ஆனா என் நானே இந்த மும்மலங்களையும் என்னை விட்டு பிரிச்சு இவற்றிலிருந்து நானே விடுபட்டுக் கொள்ள முடியுமா? முடியாது. அது சிவபெருமானால் தான் மும்மலங்களிலிருந்து ஆன்மாவை விடுவிக்க முடியும். ஆகவே இந்த மும்மலங்களையும் விடுவிக்கக்கூடிய சிவபெருமானுடைய இயல்பு எது? அடுத்து கேட்கின்றார். ஆனா எத்தனை அற்புதமாக கேட்கின்றார். ஞானாசிரியர் முன்னால் நின்று கொண்டு சிவபெருமான் என்று படக்கையில் கேட்பதா? சிவம் ஏதுன்னு கேட்டாராங்க, எண்ணி பார்க்கணும். நான் ஏதுன்னு ஆன்மாங்கிற முறையில நான் ஏதுன்னு கேட்டாரு, சிவம் ஏதுன்னு கேட்டாரா, எண்ணி பார்க்கணும். அப்படி நினைச்சு நினைத்து மகிழ்ந்து படிக்க வேண்டிய நூல் இது. சிவம் ஏதுன்னு படற்கையில கேட்காம தேர்ட் பர்சன்ல கேட்கிறாம நீ ஏதுன்னு கேட்கின்ற, என்ன ஞானாசிரியரே சிவம், நீ ஏதுன்னு கேட்ட பாங்க நாம எண்ணி எண்ணி பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முந்தின பாட்டை பார்க்கும்போது நம்ம நினைப்போம், நீகண்டார் ஞானாசிரியர் அவர் நிலையா நிலையில்லாத உலகத்தையும் அந்த பொய்யையும் காட்டுகின்றார், போல ஆனந்த மெய்யாகிய சிவத்தையும் காட்டுகின்றார். இவர் சிவத்தை காட்டுகின்றார், அப்ப சிவம் வேறு இவர் வேறா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். இவர் சிவத்தோடு சிவமாகவே இருக்கின்றார், இவர் மூலமாக சிவமே காட்டுகின்றது. ஏன்னா ஞானாசிரியர் செயலெல்லாம் சிவன் செயல் தான். என்ன காட்டவல்ல பொருள் சிவம் ஒன்றுதானே, உணர்த்தவல்ல பொருள் உணர்த்தும் வல்லமே சிவத்தான் இருக்குது, ஆன்மா உணரத்தான் செய்யும். ஆகவே இரும்பு பழுக்க காட்சிய இரும்பு அது தொட்டால் சுடுகின்றது என்று சொன்னார், இரும்பில் தங்கி இருக்கின்ற நெருப்பு செய்கின்ற வேலைதானா அது? அதுபோல முத்தியடைந்த ஆன்மாவிடம் நிகழக்கூடிய அந்த செயல்பாடுகள் யாவும் அந்த ஆன்மாவில் பிரிப்பின்றி தங்கி இருக்கின்ற சிவத்தின் செயல்தான். அதனால பொய்யை காட்டவும் மெய்யை காட்டவும் வல்ல பொருள் எது? சிவம் தான். ஆக அந்த ஞானாசிரியனை சிவம் என்றே கொள்ள வேண்டும். ஏன் கொள்ளக்கூடாது என்று ஆதங்கத்தோடு கேட்கின்றார் நம்முடைய ஆதினத்து மூன்றாவது குருமகாசன்னிதானம் அவர்கள். இவர்கள் தான் நிறைய பண்டார சாத்திரங்கள் 10 பண்டார சாத்திரங்கள் செய்தவர்கள், குருமுதல்வர் நமச்சிவாய மூர்த்திகளிடம் நேரடியாக ஞானதீக்கை பெற்றவர்கள், நேரடி சீடர். நீகண்டாருக்கு மனவாசர் கடந்தார் நேரடி சீடர் இல்லையா, டைரக்ட் டிசைபிள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமச்சிவாய மூர்த்திகளுக்கு நேரடி சீடர். ஏன் உலகியல்ல நாம ஒற்றுமை பற்றி எப்படி இல்லாம கொள்ளலையா? ஒரு குடத்துல தண்ணீர் இருந்தா அந்த குடத்தையே தண்ணீர்னு சொல்றது இல்லையா, அது தண்ணீரை எடுத்துவா சொன்னா அந்த குடத்தை எடுத்துட்டு வராங்க, தண்ணீரை மட்டும் வழிய வழி யாரும் எடுத்துட்டு வர்றது இல்ல சொல்றது இல்லையா. நல்ல அந்த சேலையில அருமையான தங்க ஜரிகை பார்டர் போட்டிருக்கு, அப்ப அந்த சேலையை தங்கம்னே மதிப்பது இல்லையா? நீரே கடம் மருவின் நீரதனலாம் கருணை சீரே உயிர் கருணை சித்தனலும் ஆகாதோ. குடத்துல நீர் இருந்தா குடத்தையே நீர்னு சொல்லலாம். அப்ப ஆன்மா முழுக்க சிவம் நிறைந்திருந்தால் அந்த ஞானாசிரியன் ஆகிய ஆன்மாவை சிவம் என்று சொல்லக்கூடாதா? லிங்கமே உற்றமனல் லிங்கமெனலாம் கருணை சங்கமேல் ஆவி அருள் தானனும் ஆகாதோ. மனதால் லிங்கம் செய்து அதனை பூசிக்கும் போது அந்த மணல் என்று நோக்காமல் லிங்கம் என்றே நோக்கி பூசிக்கவில்லையா? அதுபோல சிவத்தில் அடங்கி சிவமாகவே இருக்கின்ற ஞானாசிரியனை ஏன் சிவம் என்று சொல்லக்கூடாது? பாயும் பரி பாய பாகனெனலாம் கருணை ஏயும் உயிர் அதனை ஈசனல் ஆகாதோ. குதிரை பாயுது, அதுல பாகன் இருக்கின்றான், குதிரை பாய்கின்றது, என்னமா பாயிறாங்க அப்படிங்கிறோம், பாகன் மேல ஏற்றி சொல்லுதோ அத என்னமா தாவறான் பாரு, எவ்வளவு உயரத்தை தாண்டி எப்படி பறக்கிறான் பாருங்க, தாவறது குதிரை அதோடு பிரிப்பின்றி அந்த பாகன் இருக்கின்றான். இப்ப பிரிப்பின்றி இருப்பதனால குதிரையின் செயலை பாகன் மேல ஏற்றி சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி சிவத்தோடு பிரிப்பின்றி இருக்கின்ற ஞானாசிரியரின் செயலை எல்லாம் சிவன் செயல் என்று ஏன் சொல்லக்கூடாது என்று அருமையாக அருமையான நம்ம குருவே சிவனை கூறின நந்தின்னு சொல்லி இப்படி திருமுறைகளும் சாத்திரங்களையும் கேட்டிருக்கிறோம். அதை வலியுறுத்துற மாதிரி அவர் நயமாக ஓமைகள் சொல்லி பாடியிருப்பது நமக்கு ரொம்ப சிறப்பான செய்திகளாக இருக்கின்றன. அன்பர்களே, அங்க ஆசாரியத்தை போய் சிவம் ஏதுன்னு படக்கையில் கேட்காமல் நீ ஏது என்று கேட்டது அது நினைந்து நினைந்து மகிழக்கூடியதாக இருக்கின்றது. நீ ஏதுன்னு சொல்லிட்டார், அப்புறம் நாதன் சொன்னாலும் அந்த நாதன் வேறு ஆச்சாரியன் வேறு அல்ல என்பது அங்க வந்து புலனாயும் நாதன் நடம். ஏன்னா அது ஒரு தனி மூர்த்தம், நடராஜ மூர்த்தம் தனி மூர்த்தம், அதனால அது நாதன் நடம் என்று கேட்க, நாதன் நடம் ஏது திருநடனத்தை கேட்கின்ற. ஏன்னா எப்போ அந்த ஆன்மா வந்து மும்மலங்கள் இருந்து விடுபடும் என்றார், தன் செயல் என்று எதுவும் இல்லை, பிறர் செயல் என்று எதுவும் இல்லை, அதையும் சேர்த்துக் கொள்ளும், அப்பந்தான் அந்த தெளிவு முழுமையான தெளிவு கிடைக்கும். தன் செயல் என்று இல்லை என்பது மட்டும் கொண்டால் போதாது, பிறர் செயல் என்று தன் மாதிரி ஆன்மாக்கள் தான் மற்றவர்களும். இப்ப தன்னிடமிருந்து எல்லாருக்கும் சிவனே செய்கின்றான்னா மற்றவர்களிடத்தும் இருந்தும் அவன் தானே செய்யணும். ஆகவே மற்றவர்கள் தான் மற்றவர்களும் செயல் செய்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டா அப்போ அந்த செயல் மேல விருப்பு வெறுப்பு கொண்டு அந்த செயல் செய்த மற்றவர்கள் மேலையும் விருப்பு வெறுப்பு வந்துடும். மற்றவர்களுக்கு நிகழும் செயலும் சிவன் செய்யலே. அதான் சித்தியார் சொல்வார், யான் செய்தேன் பிறர் செய்தார் என்னது யான் என்னும் இக்கோனை ஞான எரியால் விதிப்பி. கோன் மூணு சுழியும் கோன்கிறது என்ன, ஒரு பிறழ்ச்சி, அறிவிலே ஏற்பட்டுள்ள ஒரு பிறழ்ச்சி. எல்லாவற்றையும் நிகழ்த்துபவன் சிவபெருமானாக இருப்பதே உண்மையாக இருக்கும் பொழுது நான் செய்தேன் என்றும் பிறர் செய்தார் என்றும் எண்ணுகின்ற எண்ணம் ஒரு பிறழ்ச்சியான எண்ணம். அப்போ ஒரு உலோக கம்பியில ஏற்பட்ட ஒரு வளைவை வந்து நல்ல தீயில காட்டி அதை வந்து நல்ல காட்சி அதை நிமித்துவது போல இந்த அறிவில் ஏற்பட்ட பிறழ்ச்சியை ஞான தீயினாலே நிமித்தி செம்மையாக இந்த அறிவை பேண வேண்டும் என்று சொல்லி சித்தியாரெல்லாம் அருமையா சொல்வார். அதப்ப யான் செய்தேன்னு மட்டும் சொல்லாம பிறர் செய்தார் அந்த கருத்தையும் மாற்றிக்கொள்ளணும். ஆகவே எல்லா செயலையும் சிவபெருமானை செய்கின்றார். அந்த தத்துவம் தான் அந்த திருநடனம். உலகத்தில் உள்ள இயக்கமெல்லாம் சிவபெருமானுடைய திருநடனம் என்று சொல்லிவிட்டார் என்பது அதுல தெளிவாகிவிட்டால் எல்லாம் சிவன் செயல் என்பது தெளிவாகிவிடும். அப்பதான் அந்த ஆன்மா வந்து முத்தி அடையும். ஆகவே தான் என்ற முத்தியை சொன்னாரே, அந்த முத்திக்கு எல்லாம் சிவன் செயல் என்ற கருத்து அது அது உறுதியானாதான் முத்தி கிடைக்கும். அதே மாதிரி அஞ்செழுத்தை பற்றுக்கோடாக கொண்டால்தான் முத்தி கிடைக்கும். ஆகவே அந்த முத்தியை குறிப்பிட்டவர் அதற்கு சிறந்த சாதனமாக இருக்கின்ற இந்த திருக்கூத்து தரிசனத்தையும் தரிசிக்க முத்தி என்றே சொல்வார்கள். நடராஜ திருக்கோலத்தை பற்றி சொல்லும் போது தில்லை அதற்குரிய சிறப்பான தலம், தில்லையை பற்றி சொல்லும் போது என்ன சொல்வார்கள், தரிசிக்க முத்தி. ஆகவே தான் என்ற அந்த முத்தியை பற்றி சொல்ல கேட்க வருகின்ற ஆசிரியர் அந்த முத்திக்கு இன்றியமையாததாக இருக்கின்ற திருக்கூத்து தரிசனத்தையும் அந்த முத்திக்கு இன்றியமையாத சிந்தனையாக இருக்கக்கூடிய அந்த அஞ்செழுத்தையும் இரண்டையும் கேட்டு முத்தியை முத்தியை பற்றி அவர் விளக்குமாறு கேட்கின்றார். ஆக ஒரு மிகச்சிறந்த முறை வைப்பு நாம் இந்த பாடல பார்க்க முடியுது. இப்படி அருமையாக கேட்டுள்ளார். ஆக இதுல ஆசிரியர் வந்து மிகவும் மகிழ்ந்து இந்த வினாக்களுக்கெல்லாம் நாம் விடை கூறுகின்றோம் என்று சொல்லி சீடரை பாராட்டி இதற்கு நாம் உடை கூறுகின்றோம் சொல்லும் பொழுது எப்படி சீடர் முதல் காப்பு செய்தே சொன்னாரோ, ஆகமங்கள்ல சொன்ன பொருளுக்கு வலுவாமல் இந்த உண்மை விளக்கத்தை நான் இயற்றணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி இங்கு ஞானாசிரியர் மெய்கண்டாரே அப்படிதான் சொல்கின்றார். இதற்கெல்லாம் பொருளை உள்ளபடி உனக்கு சொல்கின்றேன். எப்படி என்று சொன்னால், வள்ளலாகிய சிவபெருமான் ஆகமங்களிலே எப்படி இதற்கான விளக்கங்களை திருவாய் மலர்ந்தருளி சொல்லியிருக்கின்றாரோ, அப்படியே சொல்றேன், திருவாய் மலர்ந்தருளி சொல்லியிருக்கின்றாரோ அந்த முறையிலேயே உனக்கு இந்த விடைகளை சொல்கின்றேன் என்று சொல்கின்றார். உள்ளபடி இத்தை உரைக்க கேம் தனக்கு எல்லாம் அப்படி பழகு தமிழ்ல இருக்குது, பழகு தமிழ் சொல்ற எந்த சிரமமும் இல்லை. உள்ளபடி இத்தை உரைக்க கேம் தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்து தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே அடைவிலே முறையிலே ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா கூற்றுதான் அந்த சீடரை பாராட்டுவது. சீடரை புதல்வான்னே சொல்ற இந்த குரு சீடர் உறவு வந்து அது தந்தை மகன் உறவு மாதிரிதான். புதல்வானே சொல்றார், ஆனந்த யோகம் நிகழ் புதல்வான், யோகம் நிகழ் புதல்வான்னு சொல்லியிருக்கலாம். யோகம்னு மட்டும் சொன்னா அது அந்த ஞானத்துக்கு கீழே உள்ள யோகம். ஏன்னா சரியை கிரியை யோகம் ஞானம், அப்ப அந்த ஞானத்துக்கு முந்தைய நிலையாக இருப்பது யோகம். அந்த யோக நிலையில மனவாசகம் கிடந்தார் இல்லை, என்ன மேலான சிவயோக நிலை. அப்ப இது சிவயோக நிலை, இது சிவயோகம் தான். ஆனா ஞான நிலையில ஒரு ஞான யோகம்னு வரும், ஞான யோகம்னு ஒண்ணு, அது ஞான நிலையில உள்ளது. மூன்றாவதா இருக்கிற யோகத்துக்கும் மேலானது ஞானம். அந்த ஞான நிலையில ஒரு யோகம் வரும், ஞான யோகம். அதுதான் தசகாரியங்கள்ல சொல்லப்படுற சிவயோகம். தசகாரியங்கள் அதை ஞாபகப்படுத்தி பாருங்க, தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி, சிவரூபம் சிவ தரிசனம். அதுல சிவசுத்தின்னு வராது, சிவசுத்தின்னு வராது. தத்துவத்தை சொல்லும் போது என்ன, எல்லாமே ரூபம் தரிசனம் சுத்தி இந்த மூணு தான் மாறி மாறி வருது. தத்துவத்தை கூட சேர்த்து வச்சு சொன்னாங்க, அப்புறம் ஆன்மா கூட சேர்த்து வச்சு சொன்னாங்க, அப்புறம் சிவத்து கூட சேர்த்து வச்சு சொல்ல போறாங்க. சரி, ரூபம் சொல்லியாச்சு தரிசனம் சொல்லியாச்சு, சுத்தி வரும் நம்ம எதிர்பார்ப்போம், ஆனா சுத்தி வராதுங்க. என்ன சுத்தி என்பது அங்க விடுபடுதல் பொருள் வரும். தத்துவ ரூபம் தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் இது ரெண்டு தாலையும் தத்துவங்களை பற்றி நல்லா அறிஞ்சாச்சு, இவ்வளவுதான் யா தத்துவங்கள் அப்படின்னு அறிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதுல இருந்து விடுபடணும். அதனால தத்துவ சித்தி, ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் ரெண்டாலையும் ஆன்மாவாக நம்ம பற்றி அறிஞ்சாச்சு. என்ன நம்ம வந்து நம்ம இயல்பு இப்படித்தான், அவன் உணர்த்தினால் என்று நாம எதையும் உணர முடியாது, அவன் செலுத்தினால் என்று நமக்கு எந்த செயலும் கிடையாது. தெரிஞ்சு போச்சு. அதனால தன் முனைப்பு, ஆன்மா நான், ஆன்மா நான் ஒரு கர்த்தா என்ற அந்த முனைப்பிலிருந்து விடுபடணும். அப்ப தன்னை பற்றிய ஒரு தவறான கருத்திலிருந்து விடுபடணும். அதனால ஆன்ம சுத்தின்னு வச்சாங்க. சிவரூபம் சிவதரிசனம் சிவத்தை பத்தி அறிஞ்சாச்சு. அறிஞ்ச பிறகு இதுதான் நமக்கு வேண்டிய சார்பு, இதுதான் நமக்கு மேலான செல்வம், இந்த சிவன் தான் நமக்கு மேலான செல்வம், இது சார்புதான் நமக்கு ஒரே கதி, அதுதான் அந்த சிவத்தை கூட சாரணமா ஒழிய அதை விட்டு நீங்கி மறுபடி தத்துவங்கள் கூட தருவாங்க. அதனால அங்க சிவத்துல சிவ சுத்தின்னு வரல. இப்ப சிவத்தோடு அங்க ஒன்றுபடணும். அந்த ஒன்றுபடணுங்கும் போது அங்க வருது சிவயோகம். ஒன்றுபட்டாதான் அந்த சிவபோகம் கிடைக்கும். சிவபோகம் அப்பதான் கிடைக்கும், சிவயோகம். அந்த சிவயோகம் அது ஞானத்துல உள்ள ஞான யோகம். ஆக சிவயோகத்துக்கு அப்புறம் சிவபோகம் தான். சிவபோகம் அந்த முத்தி இன்பம், சிவானந்தம், அந்த ஆனந்தம். ஆனா அதனால அந்த ஆனந்துக்கு, ஆனந்தத்துக்கு ஏதுவான யோகம், அதனால ஆனந்த யோகம் தான். முத்தி ஆனந்தத்தை வழங்கக்கூடிய யோகம், அதனால அது ஆனந்த யோகம்னு. இந்த வழக்கமான யோகத்தை விட மேலானது என்பதை குறிப்பிடுவதற்கு தம்முடைய சீடர் எந்த நிலையில் இருக்கின்றார் என்பதை குருநாதர் சொல்லி காட்டுறார்.